நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பெரிய பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியல் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடல் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்தனர் அம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உள்ளையவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போலவே சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்க்கும் சத்சங்கமாகவும், அந்த கருத்துக்களில் இருந்து வரும் கேள்விகளுக்கு விடை காணும் சத்சங்கமாகவும் அமைகின்றது. இன்றும் இருவருடைய கேள்விகள் வந்திருக்கின்றது. ஒரு நண்பர் ரெண்டு கேள்வி போட்டிருக்கின்றார், மற்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கின்றார். அவற்றிற்கு முடிந்தளவு விடை காண்போம் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். முதலாவது நண்பருடைய கேள்வி, ஐயா, இந்த முத்திகளை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள், ஒன்று பதமுத்தி மற்றது பரமுத்தி என்று, அவற்றை பற்றிய விளக்கம் மீண்டும் ஒரு முறை தர முடியுமா? அதைவிட இந்த முத்திகள் சார்ந்த ஜீவன் முத்தர்கள் என்று சொல்கின்றீர்கள், அவர்களை பற்றிய சிறு விளக்கமும் தர முடியுமா என்பது அவருடைய கேள்வி. அந்த ரெண்டு கேள்வியையும் போட்டிருக்கின்றார். ஆகவே முதல் அந்த முத்தி நிறைகள் ரெண்டையும் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து ஜீவன் முக்தர் என்றால் யார், அவர் என்ன மாதிரி தொழிற்படுபவர்கள் என்பதை பார்த்து விடுவோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து பேராசிரியர் சொன்ன முறையிலிருந்து, முதலாவது இரண்டு முத்திகள், பதமுத்தி பதிமுத்தி என்று இரண்டு சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். எங்களுக்கு நான்கு மார்க்கங்கள் வழிகள் உண்டு நாங்கள் இறைவனின் திருவடியை அடைவதற்கு. அதை நான்கு நெறியல் என்று சொல்கின்றார்கள். சைவ சித்தாந்தத்தில் நான்கு வழிகள் என்று சொல்கின்றார்கள். அவை யாவன? சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஆகவே இந்த நான்கு வழிகளிலும் நாங்கள் நின்று ஒழுகும் போது, முதல் மூன்று வழிகளிலும் ஒழுகும் போது எங்களுக்கு கிடைப்பது பதமுத்திகள். அது மூன்று வகையிலும் எங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது நாங்கள் சரியையில் நிற்கும் போது அந்த முத்தியை சாலோக முத்தி என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில், அது ஒரு பதமுத்தி. கிரியையில் நிற்கும் போது எங்களுக்கு கிடைப்பது சாமீப முத்தி என்று சொல்லப்படுகின்றது, அதுவும் பதமுத்தி. யோகத்தில் நிற்கும் போது எங்களுக்கு சாரூப முத்தி என்று சொல்லப்படுகின்றது, அதுவும் பதமுத்தி. ஆகவே சரியை, கிரியை, யோகத்தில் இருந்து நாங்கள் பெறப்போகும் முத்திகளைத்தான் பதமுத்தி என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே பரமுத்தி என்றால் என்ன? அதுதான் நான்காவது வழிநிலை, அதாவது ஞானத்தில் நின்று முத்தி பெறுதல். அது சாயுச்சிய முத்தி என்று சொல்லப்படுகின்றது, அது பரமுத்தியாக இருக்கின்றது. ஆகவே இந்த முத்தி நிலைகள் ரெண்டு, பதமுத்தி பரமுத்தி, மூன்று நிலைகளில் நிற்பது பதமுத்தி நின்று பெறுவது பதமுத்தி, இறுதி நிலையில் ஞானத்தில் நின்று பெறுவது பரமுத்தி என்பது தெரிகின்றது. அதைவிட இந்த முத்திகளைக்கு இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பரமுத்தி எடுத்து விட்டோம் என்றால் மீண்டும் எங்களுக்கு இந்த மனித உடல் பிறப்பு இருக்காது. அதுதான் பரமுத்தி, இறுதி முத்தி. ஆனால் பதமுத்திகளை எடுத்துக்கொண்டு போகும்போது என்ன வித்தியாசம்? சரியை கிரியை யோகத்தில் வென்று அந்த முத்தியை எடுத்தாலும் மீண்டும் உடலில் வந்துதான் அந்த பரமுத்தியை அடைய வேண்டும் என்பது சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த முத்தி என்றதனுடைய சொல்லே நாங்கள் இந்த பாசக்கட்டிலிருந்து விடுபடுவது என்று சைவ சித்தாந்தம் சொல்லிக்கொண்டிருக்கின்றது, சொல்கின்றது. அதை பேராசிரியர் மிகவும் அற்புதமாக விளங்கப்படுத்துவார். ஆகவே இந்த பாசக்கட்டிலிருந்து விடுபடுவதுதான் முத்தி. அதற்கு இந்த நான்கு வழிகளும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதைவிட இந்த ஆன்மாக்கள் கட்டுண்டு நிற்கும் நிலையை பெத்த நிலை என்றும் சொல்வார்கள். அந்த சொல்லு எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பாசக்கட்டில் இருக்கும் நிலையை பெத்த நிலை என்று சொல்வார்கள். கட்டிலிருந்து விடுபடும் நிலைதான் முத்தி நிலை. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இந்த ரெண்டு முத்திகளை பற்றி சிறிது சொல்வீர்களா என்பது இதுதான் சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட விளக்கம் என்று அதற்கு விடை காண்கின்றோம். அடுத்த கேள்வி கேட்டிருந்தார், ஜீவன் முக்தர் என்று சொல்கின்றோம் ஐயா, அதை பற்றி சிறிய விளக்கம் தருவீர்களா? அவர்கள் யார், எப்படி அந்த நிலையை அடைகின்றார்கள் என்று. முதல், ஜீவன் முக்தர்கள் என்றால் அந்த நிலையை அடைவது இந்த உடலில் இருந்துதான் அவர்கள் அடைகின்றார்கள். அந்த நிலையை அடைவதென்றால் அந்த நிலை என்றால் என்னென்றால் சிவ அனுபவம் பெறுபவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள், அனுபவம் பெற்றவர்கள், பெற்றுக்கொண்டிருப்பவர்கள். ஆகவே இந்த ஜீவன் முக்தர்கள் இந்த சிவ அனுபவத்தை அடைந்து அவர்கள் அந்த இடத்தில் ஆனந்த நித்திரையில் இருப்பார்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதைத்தான் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். அதே போல இவர்களுக்கு இருக்கும் சிறப்பியல்பு என்னவென்றால், சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, இவர்கள் ஆமை போல தொழிற்படுவார்களாம். அதாவது எந்த துன்பம் வருவதற்கு முன்னும் ஐம்புலன்களையும் அடக்கி சிவத்திடம் அடங்கி நிற்பார்கள் என்று சொல்கின்றார்கள். இங்கு குறிக்கப்பட வேண்டிய விடயம் அடங்கி நிற்றல். அடங்கி நிற்றலின் உச்சிதான் ஜீவன் முக்தர்கள். நாங்களும் அந்த அடங்கி நிற்கும் நிலை ஊடாகத்தான் எங்களுடைய இறுதி நிலையை அடைய வேண்டும் என்பது இங்கு எல்லோருக்கும் ஒரு ஞாபகப்படுத்தும் செய்தியாக அமைகின்றது. சிவத்திடம் அடங்க வேண்டும். அதற்கு ஒரு புறப்பல்ல, பல புறப்புகள் எடுக்கலாம். இருப்பினும் அடங்கி முடியும் போதுதான் எங்களுடைய ஆட்டம் நிற்கின்றது என்பதுதான் அந்த கருத்து. அதை அடக்கி முடித்தவர்கள்தான் ஜீவன் முக்தர்கள். அதைவிட இந்த பிரபஞ்சங்களில் இருக்கும் விடயங்களை எல்லாம் ஜீவன் முக்தர்கள் தாண்டியவர்கள். அவர்களை பொறுத்தவரையில் எல்லாம் சிவமே, எல்லாம் பரம்பொருளே என்று நிற்கக்கூடியவர்கள் ஜீவன் முக்தர்கள். அது மாத்திரமல்ல, அந்த சிவத்தன்மையை அவர்கள் இந்த உடலில் அடையும் போது அவர்கள் வியாபகமாக இருக்கும் தன்மையை ஜீவன் முத்தர்கள் உணர்வார்கள். வியாபகம் என்றால் இங்கு இருப்பவை எல்லாம் அவர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு விடயங்கள். அதாவது முழு விடயத்திலும் அவர்கள் இருப்பார்கள். அதாவது பிரபஞ்சத்தையே அவர்கள் அனுபவிக்கலாம் என்ற நிலை. அதைவிட தங்களுக்குள்ளும் தங்களுக்கு வெளியும் சிவன் இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு கூட தெரியும். உள்ளும் இருக்கின்றார், வெளியும் இருக்கின்றார் என்று. ஆனால் ஜீவன் முக்தர்கள் அதை உணர்ந்தவர்கள், அதை காண்பவர்கள். அடுத்ததாக, இந்த ஜீவன் முக்தர்கள் இந்த நிலையை அடைந்ததும் அவர்கள் இந்த விருப்பு வெறுப்பிலிருந்து நிச்சயமாக வெளியால் வந்து விடுவார்கள். அந்த நிலைதான் அந்த ஜீவன் முக்தர்களுடைய சிறப்பு நிலை. அது மாத்திரமல்ல, இந்த பரமுத்தியாகிய இந்த இறுதி முத்தி அவர்களுக்கு கிடைத்த நிலைதான் ஜீவன் முக்தர். ஆகவே இந்த இறுதி நிலையை பெறுபவர்களுடைய பெயர்தான் ஜீவன் முக்தர்களாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றது இறுதியாக அவர்கள் அந்த ஞானத்தில் கூடி இறைவனின் திருவடியை அடையும் போது அவர்கள் குரு மூலமாக அதை அடைகின்றார்கள். அவர்கள்தான் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். அப்போது நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் அந்த நிலைக்கு போவதற்கு பல பிறப்புகள் இருக்கும். இருப்பினும் அப்படியான ஜீவன் முக்தர்களுக்கு எங்களுக்கு இந்த பிறப்பில் எங்காவது சரீர தொண்டு செய்ய கிடைத்தாலும் சரி, அல்லது ஆத்மார்த்தமாக சூட்சுமத்தில் தொண்டு செய்ய கிடைத்தாலும் சரி, அதை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அந்த தொண்டின் பலன் பல கோடி என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே அதையும் நாங்கள் நினைவில் வைத்திருப்போம். இப்படியானவர்களை நாங்கள் எங்கு சந்திப்போம், எப்ப சந்திப்போம் என்று சொல்ல முடியாது. ஆனால் சந்தித்த நிலையில் அதை தவறவிடக்கூடாது என்பதற்காக சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன விடயத்தை இங்கு உங்களுக்கு நினைவு கூறுகின்றேன். அடுத்ததாக கேள்வி வந்தது மற்ற அன்பரிடமிருந்து. அது ஒரு அற்புதமான கேள்விதான். அது என்னவென்றால், ஐயா, நாங்கள் கிரியா யோகத்தில் பயணிக்கும் போது, நான் பலகாலமாக இந்த யோகத்தில் உங்களுடன் பயணிக்கின்றேன், நீங்கள் ஆரம்பத்திலெல்லாம் சொல்லி இருக்கின்றீர்கள், நாங்கள் கோயில் வழிபாட்டிலிருந்து யோகத்துக்குள் வரும்போது நான் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றேன் ஐயா. அப்போது உங்களுடைய பதில் யோகத்தை பொறுத்தவரையில் இருந்தது. அந்த பதிலை இங்கு நினைவு கூறுகின்றேன் உங்களுக்கு. நான் கோயில்களுக்கு, மசூதிகளுக்கு, அல்லது கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போகும்போது அங்கிருக்கும் கடவுள்களை நான் கடவுள்களை நான் பிரார்த்தித்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் கிரியா யோகத்திற்குள் வந்தவுடன் இவற்றையெல்லாம் காண்கின்றேன், சைவ சமய கோயில்களையும் காண்கின்றேன். எனக்கு இதில் வழிபாட்டு முறையை பொறுத்தவரையில் எப்படி வழிபடுவது என்பதை சொல்லுவீர்களா என்று இப்போது ஒரு 10 வருடத்துக்கு முதல் தனிப்பட்ட முறையில் உங்களை அந்த கேள்வி கேட்டேன். அதற்கு நீங்கள் சொன்ன, யோகத்தில் சொன்ன பதில், நீங்கள் எங்கு போனாலும் அந்த இடத்திற்கு இனி போகக்கூடாது என்பதல்ல. நீங்கள் யோக வாழ்க்கையில் இருக்கும் போது எங்கும் போங்கள், ஆனால் எதிலும் பாபாஜியை காணுங்கள் என்று சொல்லியிருந்தேன் என்று அந்த அன்பர் ஞாபகப்படுத்துகின்றார். அது உண்மை, நான் மறக்கவில்லை. அது ஏன் அப்படி சொன்னீர்கள் அப்போது? இப்போது எங்களுக்கு அது விளங்குகின்றது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கும் போது எதிலும் சிவன், எங்கும் சிவன் என்றதை உணர வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். ஆகவே அது எங்களுடைய சத்குரு மூலம் பரம்பொருள் வரைக்கும் இப்போது சென்றிருக்கின்றது என்பதை பார்க்கும்போது மிகவும் ஆனந்தப்படுகின்றேன். ஆகவே இதை ஒரு கருத்து பரிமாற்றமாக உங்களுக்கு சொல்கின்றேன். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது. எதிலும் சிவத்தை காண வேணும், எங்கும் சிவத்தை காண வேணும் என்ற நிலைக்கு, எதிலும் பாபாஜியை காணுங்கள், எங்கும் பாபாஜியை காணுங்கள் என்று தொடக்க சுழி போட்டு கிரியா யோகத்தின் மூலம் இந்த சிவயோகத்துக்குள் செல்கின்றோம் என்பதை யோசிக்கும் போது மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது ஐயா என்று தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்திருக்கின்றார். மிகவும் அற்புதம். அந்த சிந்தனை மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் கிரியா யோகத்தில் பயணிக்கும் போது இந்த கோயில் வழிபாட்டில் இருந்துதான் நாங்கள் இந்த உடலில் இருந்தாலும், யோகத்தில் எங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைத்தாலும், இந்த உலகத்தில் எங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைத்தாலும், நாங்கள் யோக நிலை அளவுக்கு இந்த ஆன்மா எங்களுடைய ஆன்மா வந்திருந்த போதும் பாபாஜியை எதிலும் காண வேண்டும் என்று இந்த யோகத்தில் இருக்கும்போது அதை வைத்து போன இடமெல்லாம், பிரார்த்தனை செய்யும் இடமெல்லாம் அவற்றை வெறுக்காது அங்கு இருக்கும் உருவங்களில் பாபாஜியை பார்க்க சொல்லி எங்களுடைய குருமார்கள் சொன்னதை நாங்கள் பின்பற்றினோம். அந்த பின்பற்றுதல் இப்போது எவ்வளவு உதவுகின்றது? ஏனென்றால் நாங்கள் எங்களை அடக்கிவிட்டோம். ஓரளவு இந்த பிரார்த்தனையில் அடக்கிவிட்டோம். மறந்து விடாதீர்கள், முழுவதையும் வெல்வதென்றால் அது பெரிய அடக்கம், அதற்கு பல காலம் பல பிறப்புகள். ஆனால் இந்த பிறப்பில் அடங்க வேண்டுமென்ற பிள்ளையார் சுழி போட்டது கிரியா யோகம். ஆகவே எங்களுடைய சத்குருவை வைத்து எல்லா இறைகளையும், அது எந்த மதமாக இருந்தாலும், அவர்களை பிரார்த்திக்கும் வல்லமை எங்களுக்கு சுழி போட்டு வைக்கப்பட்டது. அதில் பயணித்து கொண்டிருக்கும் போது இப்போதுதான் தெரிகின்றது, இன்னொன்று கடந்திருக்கு அதற்கு மேலே, சத்குருவுக்கு மேலே, அதுதான் பரம்பொருள். ஆகவே இனி அவரை நாங்கள் எல்லா இடத்திலும் முன்வைத்து பார்க்கலாம். பாபாஜியிலும் கூட பரம்பொருளை முன்வைத்து பார்க்க வேண்டும், பழக வேண்டும். அது அடுத்த நிலை. அதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் கலந்த நிலை, கடந்த நிலை என்று இரண்டு நிலைகள் உண்டு. கலந்த நிலை என்று பார்க்கும்போது அது தடத்த நிலையாக இருக்கின்றது என்று படித்திருக்கின்றோம். இதுதான் இந்த அடிப்படை அறிவை நாங்கள் அறிய வேண்டும் என்பதற்கு முக்கிய சான்று. அந்த கலந்த நிலையில் இருக்கும் நிலையில் இருக்கும் போதுதான் இந்த உருவ வழிபாடுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இறைவன் கலந்த நிலைக்கு வந்தால்தான் இந்த உருவங்களில் பிரதிபலிக்கின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அது எந்த சமயமாகவும் இருக்கலாம், பரம்பொருளுக்கு சமயம் எல்லாம் ஒன்றே. எங்கு பார்த்தாலும் சிவன், ஆனால் அதை நாங்கள் உணர வேண்டுமே தவிர படங்களில் பார்க்க முடியாது. படத்தில் பார்த்தால் அது வெவ்வேறு கடவுள். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வியிலிருந்து ஒரு படி உங்களை மேலே கொண்டு செல்கின்றேன். பேராசிரியர் சொன்ன ஒரு அருமையான உதாரணத்தை வைத்து, அந்த உதாரணம் உங்களுக்கு தெரியாத கதை அல்ல, ஞானப்பழ கதை. சிறு வயதிலேயே எல்லோரும் படித்து அதில் துக்கப்பட்டும் இருக்கின்றோம். ஞானப்பழ கதை என்ன? நாரதர் ஒரு மாம்பழத்தை கொண்டு வருகின்றார். அந்த பழத்துக்கு பேர் மாம்பழம். ஆனால் நாங்கள் இப்போ சைவ சித்தாந்த இயலா இருக்கும்போது அந்த பழத்தை நாங்கள் ஞானப்பழமாக பார்க்க வேண்டும் அந்த என்று பேராசிரியர் சொல்கின்றார். நான் சொல்லவில்லை. அந்த பழத்தை அவர் நாரதர் கொண்டு கொடுக்கும்போது சிவனிடமும் பார்வதியிடமும் உங்கள் ரெண்டு பிள்ளைகளுக்கும் இந்த பழத்தை கொடுங்கள் என்று கொடுக்கின்றார். ஆனால் சிவனுக்கும் பார்வதிக்கும் அந்த பழத்தினால் பிரச்சனை வரப்போகின்றது என்று தெரிகின்றது என்று நாங்கள் கதை படித்திருக்கின்றோம். அவ்வளவுதான். ஆகவே அவர்கள் அந்த பழத்தை நாரதர் போட்ட தன்னுடைய சூட்சும வேலையை அவர் காட்டினார். இந்த பழத்தை நீங்கள் கொடுங்கள், ஆனால் முழுமையாக ஒருவரிடம்தான் கொடுக்கலாம், அதை வெட்டி பாதியாக கொடுக்க முடியாது என்று. இதெல்லாம் கதை, உண்மை கதை. ஏனென்றால் சாதாரண மக்கள் இதை அறிய வேண்டும் என்பதற்காக. ஆகவே அந்த பழத்தை வெட்ட முடியாது என்று சொன்னதற்குரிய காரணம், அது ஞானப்பழம், ஆகவே அது வெட்ட முடியாது. சரி, போட்டி நடந்தது. நாங்கள் படித்த கதையில் முருகன் மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வந்தார். போட்டி நிபந்தனை, கடவுளை சுற்றி கொண்டு வர வேண்டும், வந்து அந்த பழத்தை பெற வேண்டும் என்று. கடவுளை அல்ல, இந்த உலகத்தை சுற்றி கொண்டு வந்து பழத்தை பெற வேண்டும் என்பது கதை வரலாறு. அந்த வரலாறின்படி முருகக்கடவுள் மயிலை எடுத்துக்கொண்டு ஓடி எல்லா உலகங்களையும் சுற்றி கொண்டு வருகின்றார். பிள்ளையாருக்கு தன்னுடைய மூஞ்சூருள் செல்ல முடியாத நிலை. வாகனத்தில் இருந்து சிந்திக்கின்றார். அம்மா அப்பா தான், அம்மை அப்பனே எல்லா கடவுளும் என்று நினைத்து கொண்டு அவரை சுற்றி வருகின்றார். மூன்று முறை ஞானப்பழம் அவருடைய கைக்கு போய்விட்டது. முருகன் வருகின்றார், ஞானப்பழம் போய்விட்டது. கோவப்படுகின்றார், கோவணத்துடன் பழனியில் சரணடைகின்றார் என்பது கதை. ஆனால் இதெல்லாம் படித்தோம் ஆரம்பத்தில். ஆனால் நாங்கள் இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பேராசிரியர் அதை விளங்கப்படுத்தும் போது மிகவும் அற்புதம், அருமை. அதுவென்ன? இரண்டு பேரும், முதலாவது சிவனின் உருவங்கள் தான், அதாவது சிவனின் பிள்ளைகள் என்றுதான் நாங்கள் வரலாறு மூலம் படிக்கின்றோம். அப்படித்தான் வழங்கப் போகின்றோம் கோவில்களுக்கு. முருகன் இருக்கிறார், பிள்ளையார் இருக்கிறார், விஷ்ணு இருக்கிறார், அவர் இருக்கிறார் என்று பல கடவுள்களை வணங்குகின்றோம். யாரை முதல் வணங்குவது, யாரை பிந்து வணங்குவது என்று கூடி அந்த விளக்கங்கள் தரப்பட்டு இருக்கின்றது. அது நாங்கள் இந்த சித்தாந்தத்திற்குள் வர முதல். சித்தாந்தத்துக்குள் வந்த பின் தான் தெரிகின்றது இந்த ரெண்டு நிலைகளும். தடத்த நிலை என்றால் என்ன? சொரூப நிலை என்றால் என்ன? சொரூப நிலையில் நிற்பவன் ஒருவன், அவனே பரம்பொருள், அவனே எல்லாம் என்பதை உணரத் துவங்குகின்றோம். ஆகவே அவன் கீழ் தடத்த நிலைக்கு வந்துதான் இந்த உருவங்களில் எல்லாம் தங்கி இருக்கின்றான் என்பது எங்களுக்கு விளங்கி விட்டது. அறிவு நூல் மூலம் கேட்டதன் மூலம்தான் விளங்கிவிட்டது. இன்னும் உணர்வுக்கு வரவில்லை. அதனால் தான் நாங்கள் கோயில் கோயிலாக ஓடுகின்றோம். ஆகவே அந்த உணர்வு நிலையை சிறிது சிறிதாக எடுக்கும் போது இந்த ஞானப்பழ கதையை என்ன மாதிரி இந்த பேராசிரியர் ஓமானம் காட்டுகின்றார் என்றால், முருகனுக்கும் தெரியாதது ஒன்றுமல்ல, விநாயகனுக்கும் தெரியாதது ஒன்றுமல்ல. நாங்கள் முதல் சித்தாந்தியல் உணர வேண்டியது இந்த ரெண்டு பேருமே சிவன்தான். அதை நாங்கள் எல்லா அருளாளர்களிலும் பார்க்கின்றோம். அருளாளர்கள் எல்லோருமே சிவன் ஒரு கூறுகள் மாதிரித்தான் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் அதை அணுகுகின்றோம். சிவன்தான் ஒவ்வொரு வடிவத்திலும் குருவாக வந்து எங்களுடைய பாபாஜி கூட சிவனின் வடிவம் என்றதை நாங்கள் யோகத்தில் கூட அதை சூட்சுமமாக யோகியார் சொல்லிவிட்டு சென்றார். ஆகவே இந்த தடத்த நிலையில் இருக்கும் உருவங்களுடன் இருக்கும் தெய்வங்கள் எல்லாரும் சிவனுடைய ரிப்ளிகா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அவருடைய நிலைகள். ஆகவே இந்த நிலையில் முருகன் ஏன் உலகத்தை மயில் மூலம் ஏறி சுற்றி வந்தான் என்றால், இறைவன் பரம்பொருளுக்கு ரெண்டு நிலைகள் உண்டு. ஒன்று தடத்த நிலை, மற்றது சொரூப நிலை. தடத்த நிலையில் இருக்கும் அவனுடைய விளக்கம் என்ன? அவன் இந்த உலகத்திலேயே எல்லா பொருட்களிலும் கலந்திருக்கின்றான், பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே முருகன் நினைப்பதாக அந்த கதை அமைகின்றது. ஆகவே இறைவன் எல்லா பொருளிலும் கலந்திருப்பதால் எல்லா உலகத்தையும் சுத்தி கொண்டு வந்தால் இறைவனை சுத்தி வந்ததாக நினைத்து, அதற்கு சைவ சித்தாந்த விளக்கம், கலந்த நிலையில் இருக்கும் இறைவனை, தடத்த நிலையில் இருக்கும் இறைவனை சுற்றி வருகின்றான் முருகன். அது மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்காக. ஆனால் இறைவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கின்றது, அதுதான் கடந்த நிலை, கடவுள். அந்த நிலையை உணர்ந்த பிள்ளையார் அம்மையப்பனை சுற்றி வருகின்றார் மூன்று முறை. அவர் சுற்றி வந்தது கடந்த நிலையில் இருக்கும் பரம்பொருளை. ஆகவே இருவரும் சுற்றி வந்தது பரம்பொருளைத்தான், ஆனால் உண்மையான நிலை என்ன? அதுதான் கடந்த நிலை. அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இந்த அடிப்படை கருத்தில் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் விநாயகனுக்கு அந்த பழம் கிடைக்கின்றது. ஆகவே அவர்கள் முருகனுக்கு இந்த பழம் கொடுக்கவில்லையே என்று சிறியவராக இருக்கும் போது பேராசிரியர் தன்னை வைத்து சொல்கின்றார், தான் சரியாக துக்கப்பட்டு அழுததும் உண்டென்று. பாவம், முருகக் கடவுள் அவருக்கு கொடுக்காம விட்டு விட்டாங்களே அம்மையப்பன் என்று. ஆனால் இப்போது தான் விளங்குகின்றது, இந்த ரெண்டு நிலையுமே பெரம்பொருள்தான், ஆனால் உண்மை நிலை என்பதை விநாயகன் காட்டுகின்றான், உலக நிலை என்ன என்பதை முருகன் காட்டுகின்றான். இவை காட்டப்படுவதெல்லாம் நாங்கள் இதில் விளங்கி மேலே வந்து இந்த பரம்பொருளின் இயக்கம்தான் எல்லாம் என்று அறிய வேண்டும். அதை வைத்து எங்களுடைய சாதனையை செய்ய வேண்டும். அதற்கு மேலாக அதை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதன் வழி நாங்கள் பரம்பொருளின் இறுதி பதி ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த கேள்வி பதில்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்து பரம்பொருளுக்கும் பாபாஜிக்கும் நன்றி சொல்லி இதை முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். அதைத் தொடர்ந்து கார்த்திகேயன் ஐயாவிடம் வருகின்றேன். இறைவனையா, ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் மலைமை போல சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்கள் பற்றிய கேள்வி பதிலளிக்கக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் இன்றைய சத்சங்கத்தில் மூன்று கேள்விகள் முத்திகள் பற்றியது, அடுத்து ஜீவன் முத்தர்கள் கிரியாயோகம் பற்றிய மூன்று கேள்விகளுக்கும் சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டது. அடுத்து கேள்வி பதில்கள் முறையானது அரிய விஷயங்களை எளிதில் கற்றுணர துணை செய்யும். அதாவது கேள்வி பதில் முறையானது அரிய விஷயங்களை எளிதில் கற்றுணர துணை செய்யும். யாழ்ப்பாணத்து ஆர்முகநாவலர் அவர்கள் இம்முறையினை வெற்றிகரமாக கையாண்டுள்ளார். இதற்கு அவரின் சைவ வினாவிடை சான்று பகர்கின்றது. எனவே நாம் படித்த சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்கள் எவ்வாறு எங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தடைகளிலிருந்து விடுபட்டு மேலும் ஆன்மீக இடேற்றத்தை அடைவதற்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை அறிய விரும்புகின்றேன்.
நன்றி இறைவனையா, இதற்கு பதிலை காண்போம். எங்களுடைய கேள்வி பதிலை காண்போம் என்று நினைக்கின்றேன். இருப்பினும் சுருக்கமான பதில், இப்படியான இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை, அது ஆதியான கருத்து, அதை வைத்து பல அருளாளர்களும் அந்த கருத்துக்களை மேலோங்க இன்னும் விளக்கமாக சாதகர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் கூறிய அருளாளராகிய ஆறுமுக நாவலர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் பிறந்தவர். அவரும் இப்படியான அற்புதமான வினா விடைகள் புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். அதில் விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நான் அதை படிக்கவில்லை பெரிதாக. இருப்பினும் எங்கு நாங்கள் எதை படித்தாலும் இறுதியில் வந்து நிற்கப் போவது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தே என்பதை, நாங்கள் இப்போது கிரியா யோகத்தில் படித்தவற்றை எல்லாம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அறிகின்றோம் என்று பார்க்கும் வகையில் அதுதான் உண்மை. ஆகவே நீங்கள் எந்த ஞான அருள் நூல்களை படிக்கின்றீர்களோ பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் நீங்கள் வளர்ந்து கொண்டு வந்து உங்களுடைய அறிவு நிலையை பெருக்கும் போது அதற்கும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திற்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் என்பதை, உங்களுடைய அறிவு நிலை மேலே வர வர உங்களுடைய செயல்கள் கூட கூட அதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மாத்திரமில்லை, எல்லோரும் அறிவோம். ஆகவே இறுதி நிலையான நிலை இந்த இறைவன் தனு கரண புவன போகங்களையும் படைத்து ஆகமம் வேதங்கள் நூல்களையும் படைத்தது அந்த உயிர்கள் அதை படித்து வீடு பேறு அடைய வேண்டும் என்பதற்காக, அதுதான் ஆதி நூல்கள், அதுதான் எங்களுடைய இரண்டு கண்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே ஆறுமுகநாவலர் அருளாளருடைய விடயங்கள் எல்லாம் முற்றிலும் உண்மையானது. அதை நாங்கள் ஆரம்ப நிலையாக எடுத்து அதிலிருந்து இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுக்குரிய தொடர்புகளை பார்த்து அதிலிருந்து எங்களுடைய சாதனையை பெருக்கி இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்று சொல்கின்றேன். ஓகே இறைவனையா, நன்றி. அதற்குரிய பதிலை இப்போது சுருக்கமாக பார்த்தோம், பின்னர் விரிவாக பார்ப்போம் உங்களுக்கு இன்னும் தேவையென்றால். இப்போது கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் உண்டா? ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
இந்திய சத்சங்கம் சிறப்பாக கடத்த நிலையும் கடன் சொர்க்க நிலையை பற்றியும் சிறப்பாக எடுத்து சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட கருத்தோட சிறப்பாக எடுத்து உரைத்தீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இது கிரியா யோகத்துக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயம்தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அடியும் நுனியும் அறியறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த வகையில தான் இந்த சைவ சித்தாந்தத்துல இந்த மாதிரி கருத்துக்களை கொண்டு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சிறிய கதையை கூட திருத்தி அவங்க இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து சைவ சித்தாந்தத்துல கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில அதை சிறப்பாக நீங்க எடுத்து உரைச்சிங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பாபாஜிக்கு நன்றி. அதே போல இன்றைக்கு வந்து வள்ளலாருடைய மாச பூசம், அந்த இடத்துல இருக்கிறோம். ஜோதி காட்ட போறாங்க, இருந்தாலும் அந்த டைம் வந்து நாங்க இந்த சத்சங்கத்துல கலந்துக்கிறதுக்கு பாபாஜி வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த ஜோதியில எல்லாரும் நம்ம கிரியா யோக சாதகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த ஜோதிலயே எல்லாருடைய பிரார்த்தனைய வச்சு நாங்க இங்க வணங்குறோம். இந்த வகையில் இந்த இன்னும் இந்த சத்சங்க சிறப்படைய இந்த அருள் பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்டயும் இன்னைக்கு முறையிட நாங்க வந்திருக்கோம், முறையிட போறோம். இன்னும் சிறப்படைய பாபாஜி என்றும்
மிகவும் அற்புதம் வளமை போலவே அதை சுருக்கமாக மக்கள் மனதில் பதிக்கக்கூடியதாக அதற்குரிய சிறிய கருத்தை இன்றைய உங்களுடைய அங்கிருக்கும் அவசரமான நிலையில் கூட அதை எடுத்துரைத்தீர்கள் கார்த்திகேயன் ஐயா. அதற்கு நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ.